21 நற்செய்தி. ஊழியத்தின் பயிற்சி மையம் வீடு. முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது பிள்ளையின் முதல் பள்ளி வீடு. சேவை வாழ்க்கைக்கான அடித்தளத்தை அங்குதான் போடவே வேண்டும். வீட்டில் ஒரு நற்செய்தி ஊழியராக இருப்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் முதல் முக்கியமான பணி. மனித இனத்தை மீட்டு உயர்த்துகிற பணி முதலாவது வீட்டில்தான் ஆரம்பிக்கிறது. பெற்றோரின் பணிதான் ஒவ்வொன்றுக்கும் அடித்தளமாக இருக்கிறது. சமுதாயத்தின் நலனும் திருச்சபையின் வெற்றியும் தேசத்தின் செழிப்பும் குடும்பச் செல்வாக்குகளைச் சார்ந்துள்ளது. மெய்யூழியத்தின் ஆவி எவ்வளவு தூரம் முழுமையாக குடும்பத்தில் பரவியிருக்கிறதோ அவ்வளவு முழுமையாக பிள்ளைகளின் வாழ்வில் அது உருவாகியிருக்கும். பிறர் நலனுக்காக சேவை செய்வதிலும் தியாகம் செய்வதிலும் சந்தோஷமடைய அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். குடும்பத்தில் தங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய நற்செய்தி ஊழியக்களம் இருப்பதை பெற்றோர்கள் மறவாதிருப்பார்களாக. ஒவ்வொரு தாயும் தேவன் தனக்கு கொடுத்துள்ள பிள்ளைகள் குறித்து பரிசுத்தமான கட்டளையை அவரிடமிருந்து பெற்றிருக்கிறாள். இந்த மகனை இந்த மகளை பெற்றுக்கொள், எனக்காக அவர்களுக்கு பயிற்சியை கொடு. ஆண்டவருடைய மன்றங்களில் என்றென்றும் பிரகாசிக்கும்படி ஒரு மாளிகைக்கு ஒப்பாக அவர்கள் குணத்தை மெருகேற்று என்று தேவன் சொல்கிறார். உண்மையுள்ள ஒரு தாய் தீமையின் செல்வாக்கை எதிர்த்து நிற்பதற்குதன் பிள்ளைகளை பயிற்றுவிக்கும்போது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற வெளிச்சமும் மகிமையும் அவள் மேல் பிரகாசிக்கும்.
கிறிஸ்துவுக்காக நாம் செய்கிற ஊழியம் முதலாவது நம் குடும்பத்தில் நம் வீட்டில்தான் ஆரம்பிக்க வேண்டும். இதைவிட அதிக முக்கியமான ஊழியக்களம் வேறு எதுவும் இல்லை. மனம் மாறாதோருக்காக ஊழியம் செய்யும்படி பெற்றோர் தங்கள் முன்மாதிரியாலும் போதனையாலும் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும். வயதானோர் மேலும் வேதனையில் உள்ளோர் மேலும் பரிவு காட்டும் விதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எளியோரின் உபத்திரவங்களை தணிக்க முயலும் விதத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நற்செய்தி ஊழியத்தில் கருத்தோடு இருப்பதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் தேவலோடு உடன் வேலையாட்களாக இருக்கும்படிக்கு சுய மறுப்பை கற்பிக்க வேண்டும். பிறர் நலனுக்காகவும் கிறிஸ்துவின் நோக்கம் நிறைவேறவும் தியாகத்தோடு வாழ்வதை ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்குள் புகுத்த வேண்டும். ஆனால் மற்றவர்களுக்காக ஊழியம் செய்வது பற்றி அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் தங்களுடைய அன்புக்கு உரிமையுள்ளவர்களான தங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்கு ஊழியம் செய்ய முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் குடும்பத்தினர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். நற்செய்தி ஊழிய முயற்சிகளில் குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரிலும் ஆர்வத்தை உண்டாக்க ஊக்கமான முயற்சிகளை எடுக்க வேண்டும். நம் பிள்ளைகள் எல்லா சமயங்களிலும் எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படி தங்களால் முடிந்த அளவு சிறப்பாக செயல்படுவதற்கு இரட்சிக்கப்படாதோருக்காக ஊக்கமாக உழைக்கும் உணர்வுகளை நம் பிள்ளைகளில் எப்போதும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தேவதூதனுடைய பதிவு.
பிள்ளைகளை கவனிக்க தன் மனைவியை ஒரு கணவன் வீட்டில் விட்டுவிட்டு ஊழியத்திற்குச் செல்லும்போது அந்த கணவனாகிய தகப்பன் வெளியே செய்வதற்கு இணையான ஊழியத்தை அந்த மனைவியாகிய தாய் வீட்டிலே செய்கிறாள். ஒருவர் வெளியே ஊழியக்களத்தில் இருக்கிறார். அடுத்தவர் வீட்டில் நற்செய்தி ஊழியராக இருந்து அந்த கணவனாகிய தகப்பனை விட மிக அதிகமான பாடுகளையும் பாரங்களையும் சுமக்கிறார். அவள் தன் பிள்ளைகளின் சிந்தைகளை வடிவமைக்கிறாள். அவர்களுடைய குணங்களை மெருகேற்றுகிறாள். இவ்வுலகில் பயன்மிக்கவர்களாகவும் இனிவரும் அழிவில்லா வாழ்க்கைக்கு தகுதியுடையவர்களாகவும் மாறும்படிக்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறாள். அவளுடைய இந்த பணி மிகவும் பரிசுத்தமானதும் முக்கியமானதுமாக இருக்கிறது. வெளி ஊழியக்களத்தில் இருக்கிற கணவன் பிற மனிதர்களுடைய கணத்தை பெறலாம். வீட்டில் வேலை செய்கிறவர் தன் வேலைக்காக பூலோகில் கணம் ஏதும் பெறாமல் இருக்கலாம். ஆனால் தெய்வீக முன்மாதிரிக்கு ஒப்பாக பிள்ளைகளுடைய குணத்தை மெருகேற்ற முயற்சித்து தன் குடும்பத்தாரின் மேலான நலன்களுக்காக மனைவி வேலை செய்தால் உலகின் மிகப்பெரிய நற்செய்தி ஊழியர்களில் ஒருத்தி என்று அவளுடைய பெயரை தூதன் பதிவு செய்வான். மனிதன் தன் சிற்றறிவால் பார்க்கிறது போல தேவன் பார்ப்பதில்லை. ஆவிக்குரிய சரீர பாரங்களை சிறுவர்கள் பகிர வேண்டும்.
எல்லாருமே ஏதாவது செய்யலாம். சிலர் என் வீட்டுக் கடமைகளையும் என் பிள்ளைகளையும் பார்ப்பதிலேயே என் நேரமும் ஆற்றல்களும் செலவாகுகின்றன என்று சாக்குப்போக்குச் சொல்கிறார்கள். பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உதவிக்கரங்களாக இருந்து
அவர்களும் ஊழியம் செய்ய வேண்டும். அதன் மூலம் எஜமானுக்காக வேலை செய்ய உங்கள் திறனும் ஆற்றலும் அதிகரிக்கும். ஆண்டவருடைய குடும்பத்தின் இளைய அங்கத்தினர்கள்தாம் சிறுவர்கள். படைப்பாலும் மீட்பாலும் தேவனுக்குச் சொந்தமானவர்கள். அவருக்காக தங்களை அர்ப்பணிக்குமாறு அவர்களை வழிநடத்த வேண்டும். சரீரத்தின், மனதின், ஆத்துமாவின் சகல ஆற்றல்களும் அவருக்கே உரியவை என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வெவ்வேறு துறைகளில் சுயநலமற்ற சேவை செய்ய அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் தடைகளாக இருப்பதற்கு அனுமதிக்காதீர்கள். உங்களோடு சேர்ந்து உங்களுடைய பிள்ளைகளும் ஆவிக்குரிய பாரங்களையும் சரீர பாரங்களையும் சுமக்க வேண்டும். பிறருக்கு உதவுவதால் அவர்கள்தாமே தங்கள் சந்தோஷத்தையும் பயன்மிக்க தன்மையையும் அதிகரித்துக் கொள்கிறார்கள். மாபெரும் தாக்கத்தை உண்டாக்கும் குடும்பம். ஒழுக்கமிக்க ஒரு கிறிஸ்தவ குடும்பமானது கிறிஸ்தவ மார்க்கத்தின் உண்மைக்கு வல்லமையான வாதமாகும். பக்தியற்றவர்கள் கூட அதை மறுக்க முடியாது. பிள்ளைகளில் தாக்கத்தை உண்டாக்குகிற செல்வாக்கு குடும்பத்திலே செயல்படுவதையும் ஆபிரகாமின் தேவன் அவர்களோடு இருக்கிறதையும் அனைவரும் காண முடியும். கிறிஸ்தவர்களெனச் சொல்வோரின் குடும்பங்கள் நல்ல ஆவிக்குரிய நிலையில் இருந்திருந்தால் நன்மைக்கு ஏதுவாக மிக வல்லமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள். அவர்கள் மெய்யாகவே உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பார்கள். ஒரு குடும்பத்தின் ஊழிய பணி அந்த குடும்ப அங்கத்தினர்களையும் தாண்டிச் செல்கிறது. கிறிஸ்தவ குடும்பம் ஒரு விளக்கப்பாடமாக இருக்க வேண்டும். அது வாழ்க்கையின் மெய்யான நியதிகளின் மேன்மையை எடுத்துக் காட்டுகிறது. அவ்வாறு எடுத்துக் காட்டுவது உலகத்தில் நன்மைக்கேதுவான ஆற்றலாக இருக்கும். ஒரு மெய்யான குடும்பமானது மனித இருதயங்களிலும் வாழ்க்கையிலும் ஏற்படுத்துகிற தாக்கம் பிரசங்கிக்கப்படுகிற எந்த பிரசங்கத்தையும் விட ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒருவர் வெளியே செல்லும்போது தாங்கள் கற்ற பாடங்களை மற்றவர் பாடங்களை மற்றவர்களிலும் புகுத்துகிறார். வாழ்க்கையின் மேன்மையான நியதிகளை பிற குடும்பத்தினர்களுக்கும் அறிமுகப்படுத்துகிறார். மேலும் சமுதாயத்தில் மேன்மைப்படுத்துகிற ஒரு தாக்கம் செயல்படுகிறது. ஒழுங்கும் ஒழுக்கமும் மிக்க குடும்பம்தான் கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஆற்றல் பற்றி உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகிற மிகப்பெரிய ஆதாரம். வேறு எதைக் காட்டிலும் இதுதான் சத்தியத்தை பிறருக்கு பரிந்துரைக்க முடியும். ஏனெனில் இருதயத்தின் மீதான நடைமுறை ஆற்றலுக்கு அது உயிருள்ள சாட்சியாக இருக்கிறது. பூமியின் குடும்பங்கள் பரலோக குடும்பத்திற்கு ஓர் அடையாளமாக இருக்க வேண்டுமென்பது தேவனுடைய திட்டம். கிறிஸ்தவ குணம் உருவாகுதற்கும் அவருடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் அவர் நியமித்துள்ள பயன்மிக்க ஏதுகரங்களில் ஒன்றாக தேவ திட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிற கிறிஸ்தவ குடும்பங்கள் உள்ளன. நம் செல்வாக்கின் எல்லை குறுகியதாகவும் நம் திறமை சிறியதாகவும் நம் வாய்ப்புகள் சிலதாகவும் நாம் பெற்றிருப்பவை குறைவாகவும் தோன்றலாம். ஆனாலும் நம் சொந்த குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை உண்மையோடு பயன்படுத்தினால் அருமையான வாய்ப்புகளை சொந்தமாக்கலாம். தேவன் நியமித்துள்ள வாழ்க்கை நியதிகளை நம் இருதயங்களிலும் குடும்பங்களிலும் ஏற்றுக்கொண்டால் ஜீவனை கொடுக்கிற வல்லமை புறப்பட்டு ஓடுகிற பாதைகளாக நாம் மாறலாம். நம் வீடுகளிலிருந்து சுகத்தை கொடுக்கும் நீரோடைகள் புறப்பட்டு ஓடும். இப்போது வறட்சியும் மரணமும் காணப்படுகிற இடத்தில் அழகையும் விளைச்சலையும் ஜீவனையும் கொண்டு வரும். குடும்பக் கொடியை தேர்ந்தெடுத்தல். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களெனச் சொல்வோரின் குடும்பங்களில் சாத்தான் தன் கொடியை நாட்டுவதை நான் கண்டேன். ஆனால் சத்துருவின் கருப்பு கொடிக்கும் கிறிஸ்துவின் இரத்தம்படிந்த கொடிக்கும் இடையேயுள்ள வித்தியாசத்தை ஒளியில் நடப்பவர்கள் பகுத்தறிய வேண்டும். குடும்பப் பலிபீடத்தின் முக்கியத்துவம். தேவனை நேசிப்பதாகச் சொல்கிறவரே, நீர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் இயேசுவை கொண்டு செல்வீராக. முற்கால கோத்திர பிதாக்களைப் போல கூடாரம் போடுகிற இடத்திலெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டுவீர்களாக. இந்த விஷயத்தில் ஒரு சீர்திருத்தம் தேவை. அது ஆழமானதும் விரிவானதுமான சீர்திருத்தமாக இருக்கும். 1 15 T 320 321. தேவனை விட்டு மக்களை வழிவிலக்குகிற ஒவ்வொரு முயற்சியையும் சாத்தான் எடுக்கிறான். தொழில் குறித்த கவலைகளில் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மூழ்கிவிடும்போது அவன் தன்னுடைய நோக்கத்தில் வெற்றி பெறுகிறான். ஏனெனில் அவர்களுடைய சிந்தனைகளை தொழிலிலேயே மூழ்கடித்துவிட்டால் வேதாகமங்களை வாசிக்கவும் அந்தரங்கத்தில் ஜெபிக்கவும் காலையிலும் மாலையிலும் பலிபீடத்தின் மேல் துதிபலியையும் ஸ்தோத்திர பலியையும் தொடர்ந்து ஏறெடுக்கவும் அவர்கள் நேரம் செலவிடமாட்டார்கள். குடும்ப ஜபத்தை இனிமையானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் மாற்றுவீர்களாக. ஜபவேளையை மதிப்பதற்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். குடும்ப ஜபத்தில் கலந்து கொள்ளுபடி காலையிலேயே அவர்களை எழும்பச் செய்ய வேண்டும்.
ஆவிக்குரிய வாழ்வில் வெறுப்புண்டாகும்படி அல்லாமல் விருப்பதற்குரியதாக பிள்ளைகளுக்கு மாற்ற வேண்டும். நாளின் சந்தோஷமிக்க வேளையாக குடும்ப ஜப வேளையை மாற்ற வேண்டும். எளிய சரியான வேத பகுதிகளை வேத வாசிப்புக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பாடல் பாடுவதில் பிள்ளைகளும் கலந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக குறிப்பிட்ட விஷயத்திற்காக ஜபிக்க வேண்டும். 5-5 SW June 13 1905. வீட்டிற்கும் குடும்ப ஜபத்திற்கும் விருந்தினர்களை வரவேற்க வேண்டும். பொழுதுபோக்கில் நேரங்கழிப்பவர்களில் ஜபவேளை தாக்கம் ஏற்படுத்துகிறது. ஒருமுறை கலந்து கொள்வது கூட ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து காப்பாற்ற உதவலாம். இத்தகைய ஊழியத்தை குறித்து நானே பதிர் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
ஜபவேளையை மதிக்கவும் பயபக்தியாக இருக்கவும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வேலைக்காக வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன் குடும்பத்தினர் அனைவரையும் அழைத்து அப்பாவோ அப்பா இல்லாத பட்சத்தில் அம்மாவோ அன்று முழுவதும் தேவன் தங்களை பாதுகாக்குமாறு அவரிடம் ஊக்கமாக மன்றாட வேண்டும். உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் முன்னால் பாவத்தூண்டல்கள் இருக்கின்றன என்கிற உணர்வும் கனிவும் இருதயம் முழுவதும் நிறைந்தவர்களாக தாழ்மையோடு வாருங்கள். விசுவாசத்தோடு பலிபீடத்தின் மேல் அவர்களை கட்டி ஆண்டவர் அவர்களை பாதுகாக்குமாறு மன்றாடுங்கள். இவ்வாறு தேவனிடம் அர்ப்பணிக்கப்படுகிற பிள்ளைகளை பணிவிடை தூதர்கள் பாதுகாப்பார்கள். காலையிலும் மாலையிலும் ஊக்கமாக ஜெபித்தும் தளராமல் விசுவாசம் வைத்தும் தங்கள் பிள்ளைகளைச் சுற்றிலும் வேலியடைக்க வேண்டியது கிறிஸ்தவ பெற்றோரின் கடமையாகும். பொறுமையோடு அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். தேவனுக்கு பிரியமாக வாழும் விதம் பற்றி அன்பாகவும் சோர்ந்து போகாமலும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
தேவனுடைய சிநேகிதனான ஆபிரகாம் தகுதியான முன்மாதிரியை நமக்கு முன் வைத்திருக்கிறான். அவன் ஜப வாழ்க்கை வாழ்ந்தான். எங்கெல்லாம் கூடாரத்தை போட்டானோ அதற்கு மிக அருகிலே தன் பாளையத்திலுள்ள அனைவரையும் காலை மாலை பலிக்கு அழைக்கிற பலிபீடத்தையும் நிறுவினான். கூடாரத்தை பெயர்த்த பிறகும் கூட பலிபீடம் அங்கேதான் இருந்தது. பின்னான வருடங்களில் திரிந்து கொண்டிருந்த கானானியர்களில் ஆபிரகாமிடமிருந்து போதனைகளைப் பெற்றவர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்களில் யாராவது எப்போதாகிலும் அந்த பலிபீடங்களுக்கருகில் வரும்போது தனக்கு முன் அங்கே வந்தவர் யார் என்பதை அறிந்து கொள்வார். அவர் தனது கூடாரத்தை அங்கே போடும்போது பலிபீடத்தைச் செப்பனிட்டு ஜீவனுள்ள தேவனை அங்கே தொழுது கொள்வார்.